إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما സർവ പുകളും പുകഴ്ചയും സർവലോകങ്ങളെയും പഠിച്ച് ആച്ചു ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന വലനായകൻ അല്ലാഹു ഒരുവനക്ക് സ്വന്തമാണ്. സാന്തിയും സലവാത്തും ഇറുതി തൂതർ എം ഉയരലും മേലാനവർ മുഹമ്മദ് മുസ്തഫ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവർകൾ മീതിലും അന്നവർകളും കുടുംബത്തിനർകൾ തോളർകൾ തുടർന്നവർകൾ മോമിനാന ആൺകൾ പെൺകൾ അനേവർകൾ മീതിലും എന്തെങ്കിലും ഉരുത്താകത്തും എന്ന് വേണ്ടിയതൻ ജമാഅത്തുൽ മുസ്ലിമീൻ ദർഗാ നഹർ കിളയിനാൽ ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്ന ഒരു നാൾ ഒന്നുകൂടൽ നികഴ്ചിയിലെ കൊള്കയിൽ ഉറുതി അവശ്യം എന്ന തലത്തിൽ ഉങ്ങൾ മത്തിയിൽ ചില വിടയങ്ങളെ മുൻവെക്കലാമെന്ന് നിലക്കുന്നത് അൻപുക്കുരിയ സഹോദര സഹോദരികളെ കൊള്കை എന്ന് சொல்கிற போது നാം ഏറ്റെടുക്കக்கூடிய இந்த ദീനുൽ ഇസ്ലാം இந்த ഇസ്ലാത്തെ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാ മുഹമ്മദുർ റസൂലുള്ളാ എന്ന് சொல்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் அந்த பைஅத் செய்கிற சந்தர்ப்பத்திலே ஒளிந்து ஏற்றிருக்கின்றோம். இப்படியாக ஏற்றிருக்கிற இந்த கொள்கையை எங்களுடைய உயிர் எங்களது உடம்பை விட்டு பிரிகிற வரைக்கும் எங்களுடைய செயற்பாடுகளின் மூலம் நமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். നബികൾ നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ സുഫിയാൻ ബിൻ അബ്ദുല്ലാ അത്തഖഫി എന്ന് சொல்கிற ഒരു നബിതോളർ വന്ന് കേൾക്കുന്നത് അല്ലാഹുവിന്റെ നബിയെ ഇസ്ലാത്തിലെ ഒരു സേവയെ എനിക്ക് നിങ്ങൾ ചൊല്ലിത്തര വേണ്ടും അന്ത വിടയത്തെ ഉങ്ങൾക്ക് പിറകു നാൻ യാരിടത്തിലും കേൾവിപ്പെടക്കൂടാതെ അപ്പടി ഒരു പുതിയ വിടയമാക ഇരിക്ക വേണ്ടും എന്ന് കേട്ട പോലെ റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகீம், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று நீ கூறி நீர் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானிலே உறுதியாகவும் இருந்துவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த செய்தி சஹி முஸ்லிமிலே 62வது இடத்தில் பதிவாகி இருக்கின்றது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அதனோடு சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளின் மூலம் சொல்லி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னமல் முஃமினூன், உண்மையான விசுவாசிகள் யார் என்றால், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி தும்ம லம் யர்தாபு, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டு பிறகு அதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபி ஸபீலில்லாஹ், அவர்கள் தங்களுடைய உயிராலும் தங்களுடைய பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வார்களோ அவர்கள்தான் அத்தகையவர்கள் தான் உண்மையான சத்தியவாதிகள் என்று அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயம் 15வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த கொள்கையை வெறுமனே ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல், இந்த கொள்கைக்காக, இந்த கொள்கையினுடைய வளர்ச்சிக்காக, இந்த கொள்கையினுடைய சுபிச்சத்துக்காக வேண்டி எங்களாலான பங்களிப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே இரண்டு விடயங்களை பற்றி சொல்கிறார். ஒன்று, உண்மையான சத்தியவாதி யார் என்றால், தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கைக்காக வேண்டி தன் உயிரையே கொடுப்பான், தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கைக்காக வேண்டி தன் பொருளாதாரத்தையே அர்ப்பணிப்பான், அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான சத்தியவாதிகள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த அடிப்படையில் தான் அருமை சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய உயிரை பொருளை எல்லாம் அல்லாஹுக்காக அர்ப்பணித்து இந்த தீனுல் இஸ்லாத்தை கட்டியெழுப்பி, நாம் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹ் போற்றுகிறான் போல்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற இந்த விஷயம் இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் பையாத் என்று சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த வார்த்தையை சொல்லுகிற அந்த நிகழ்வை தான் பையாத் என்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய நாங்கள் குறிப்பிடுகின்றோம். கலிமா சொன்னால் ஒரு மனிதன் சுவர்க்கம் போவான், அதில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது. கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம்கள் தான், அதிலும் கடுகளவும் சந்தேகம் கிடையாது. அந்த கலிமாவை எப்படி சொல்ல வேண்டும் என்ற அந்த கேள்விக்கு மிக தெளிவான ஒரு விடையைத்தான் பின்வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஜாபிர் ஜரீர் என்கிற நபித்தோழர் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்பதற்காக சென்றிருந்தேன். அந்த நேரத்திலே அவர்கள் பைஅத் செய்த அந்த முறையை பற்றி சொல்லுகிறார்கள். பைஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும், அதே போன்று வைகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுதல், ஜக்காத்து கொடுப்பேன், அமீருக்கு செவிமடுத்தல், கட்டுப்படுதல் என்பவற்றின் மீதும் நான் பைஅத் செய்தேன் என்று அந்த சஹாபி சொல்லுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் மூலம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். எனவே இந்த பையாத்தில் முதலாவது வாசகம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியும், அதனோடு சேர்த்து தொழுகை, ஜக்காத் போன்ற கடமைகளை சரியாக செய்வேன், தலைமைத்துவத்திற்கு செவிமடுத்து கட்டுப்பட்டு நடப்பேன் போன்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் பைஅத் செய்ததாக சொல்லுகிறார்கள். புகாரியிலே 2157வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் ஒரு மனிதன்
இந்த கலிமாவை அன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு தலைவராக இருந்த அவர்களிடத்திலே சென்று எப்படி இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற நபித்தோழர் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோல இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மறைவுக்கு பின்னால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது. இந்த கூட்டத்திலே அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க பிரிவுகள் காணப்படுகிற காலத்தில் எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடும் அவர்களின் இமாமோடும் சேர்ந்து கொள், அதனை பட்டிப்படி என்ற அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு இணங்க ஒரு மனிதன் இந்த சத்தியத்துக்குள் வருவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி சஹாபாக்கள் இந்த பையத்திலே முதலாவது கலிமாவை சொல்லி அதற்கு பிறகு இப்படியான வாசகங்களை எல்லாம் சொல்லி இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றினார்களோ, அதே போன்று இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டது போல இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த கொள்கைக்காக, இந்த இஸ்லாத்துக்காக தங்களாலான பல பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இந்த கலிமா என்ற அந்த வார்த்தையில இரண்டு விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இரண்டாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற ரெண்டு விடயம். அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றால், அந்த அல்லாஹ் அவருடைய அல் குர்ஆன் மூலம் என்ன விடயங்களை எல்லாம் சொன்னானோ அதை மட்டும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றிருக்கிறோம் என்றால், அந்த தூதர் எதனையெல்லாம் மார்க்கம் என்று கொண்டு வந்தார்களோ அவற்றை நாங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதுதான் அந்த கலிமாவினுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியிருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனங்களை கணக்கில் எடுக்காமல் அவருடைய தூதருடைய பொன்மொழிகளை அலட்சியம் படுத்துகிற போது இந்த கலிமாவை சரியாக ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் கருதப்பட மாட்டோம். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய ரப்பிடம் இருந்து இறக்கப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அவன் அல்லாதவர்களிடத்தில் இருந்து வரக்கூடியதை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் சொற்பமாகவே சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹு அல் குர்ஆன் ஏழாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்திலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் மூலம் அல்லது ஹதீஸ்களின் மூலம் மார்க்கமாக ஆக்காத ஒரு விடயத்தை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால், அது நாங்கள் ஏற்றிருக்கிற அந்த தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முரணாக ஆகிவிடுகிறது. அது ஷிர்கிலே கொண்டு போய் எங்களை சேர்த்து விடுகிறது. ஒன்றைக்கு குர்ஆன் சுன்னா அல்லாத வேறு மூலாதாரங்களை பின்பற்றுகிற போது, இஜ்மா கியாஸ் இஜ்மாவு சஹாபா இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன, இப்படி பின்பற்றுகிற போது அல்லது விஜயத்தில் செய்கிற போது எங்களை அவை சுருக்கிலே கொண்டு சேர்த்து விடுகிறது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கலிமாவில் அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது, பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அல்லஹும் சுரக்கா ஷரஊ லஹும் மினத் தீனி மா லம் யுஸன் பிஹில்லா, அவர்களுக்கு வேறு தெய்வங்களும் இருக்கின்றதா, அல்லாஹ் மார்க்கமாக அனுமதிக்காத ஒன்றை மார்க்கமாக ஆக்கி வைக்கிற வேற தெய்வங்களும் அவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 42வது அத்தியாயம் 21 இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை நாங்கள் மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் ஒன்றைக்கு அதனை அல் குர்ஆனிலே இருந்து ஆதாரமாக கொண்டு பின்பற்ற வேண்டும், அல்லது ஹதீஸிலே இருந்து ஆதாரமாக ஏற்றி நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கு மாற்றமாக வேற அடிப்படைகளில் அவற்றை நாங்கள் மார்க்கமாக எடுப்போம் என்றால் அந்த பித்அத்துகள் எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறுக்கு என்ற அல்லாஹ்வுக்கு இணைவைப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயமாக அது மாற்றிவிடுகின்றது. எனவேதான் யார் இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸை மட்டும் பின்பற்றி வாழ்வார்களோ அவர்கள் தான் நேர்வழி. ஒமன் யஅஸ்ஸிம் பில்லா ஃபக்கத் ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யார் அல்லாஹுவை பற்றி குறிப்பாரோ, அப்படி என்றால் அல்லாஹுடைய வேதத்தை அல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் யார் பற்றி தன் வாழ்க்கையில் பின்பற்றுவாரோ, ஃபக்கத் ஹுதிய இலா சிராத்தில் முஸ்தகீம், அவரே நேர்வழியில் செலுத்தப்படுகிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், உலகத்தில் இன்று இஸ்லாத்தின் பேரால் பல்வேறுபட்ட இயக்கங்கள், மதுகபுகள், சரிகாக்கள் இருக்கின்றன. அவர்களுக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய எங்களுக்கும் இடையிலே உள்ள பாரிய வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்கிற மூலாதாரங்களோடு சேர்த்து இஜ்மா, கியாஸ், இஜ்மாவு ஸஹாபா, மஸ்லஹா, முர்சலா, இப்படி பல மூலாதாரங்களை பின்பற்றுகிறார்கள். இதனால் தான் இவர்களுடைய தொழுகைகளிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை பார்க்கிறோம். இவர்களுடைய ஏனைய இபாதத்துகளே பல்வேறுபட்ட வித்தியாசங்களை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தது போன்று எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லாமல் ஊருக்கு ஊர் வணக்கங்கள் வித்தியாசப்படுகிறது, ஒவ்வொரு பள்ளிக்கு பள்ளி தொழுகைகள் வித்தியாசப்படுகிறது. இப்படி இருப்பதற்கு காரணம் இவர்களிடத்திலே மூலாதாரம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்பதாக மட்டும் இல்லாமல் இருப்பதுதான். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் யார் பற்றி பிடிப்பார்களோ அவர்கள்தான் நேர்வழி என்று சொல்கிறான். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு உலகத்திலே ஒரே ஒரு கூட்டம் இருக்கிறது சத்தியத்தில், அந்த கூட்டம் நாங்கள் தான், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாங்கள் தான் என்று சொல்கிறோம். இது எதனை வைத்து சொல்கிறோம் என்றால், எங்களுடைய மனோ இச்சையை அடிப்படையாக வைத்து நாங்கள் சொல்லவில்லை. எப்படி நாங்கள் தொழுகிற போது எங்களுடைய தொழுகை நபிவழி தொழுகையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோமோ, எப்படி எங்களுடைய நோன்பு நபிவழி நோன்பாக இருக்க வேண்டும் கருதுகிறோமோ, நாங்கள் கொடுக்கிற ஜக்காத்து சதக்காவெல்லாம் அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமையப்பட வேண்டும் என்று கருதுகிறோமோ, அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜமாஅத்தாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அந்த ஜமாஅத்துக்கு அவர்கள் தலைமைத்துவமாக செயற்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒருவர் சேர்வதாக இருந்தால் இஸ்லாத்துக்காக பையத் செய்து நுழைவார். அந்த கூட்டத்தை விட்டு ஒரு வெளியேறி போனால் முருத்தத் மதம் மாறியவர் என்று கருதப்பட்டார். அவர்களிடத்திலே தீர்ப்பு இருந்தது, தொழுகையை விட்டால் முஷ்ரிக்கு, ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் முஷ்ரிக்கு, தாயத்து அச்சிரம் சூரியம் சாஸ்திரம் இவற்றை செய்தால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், இப்படியான தீர்ப்புகள் காணப்பட்டது. எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த ஒரு அமைப்பாக இன்றைக்கு இந்த சமுதாயம் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனக்கு பிறகு இந்த மார்க்கம் 73 பிரியும், அதில் 72 நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அப்போது அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அந்த சுவர்க்கம் போற கூட்டம் எது என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், நானும் என் தோழர்களாகிய நீங்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்கிற அந்த கூட்டம் தான் சுவர்க்க போகும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இன்றைக்கு எங்கேயாவது யாராவது இருக்கிறார்களா என்றால், எங்களை தவிரவர் யாருமே கிடையாது. உலகளாவிய ரீதியிலேயே ஒரே ஒரு கூட்டமைப்பாக அப்படி யாருமே இல்லை. அப்படித்தான் இருந்தாலும் அவருடைய மூலாதாரங்கள் வேறுவராக காணப்படுகிறது. அல் குர்ஆன் அல் ஹதீஸை மட்டும் பின்பற்றி வாழ்கிற அந்த கூட்டமைப்பாக அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் இருக்கின்றோம். அவருடைய காலத்தில் இருந்தது போன்ற ஒரே தலைமைத்துவம் உலகத்துக்கு. இன்றைக்கு 57 நாடுகள் என்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் 57 தலைமைத்துவங்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலாதாரமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அப்படி கிடையாது. பல மூலாதாரங்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்காக மையத் எடுத்தார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே அப்படியான பையத்து கிடையாது. அப்படியான அந்த பையத்தை செய்யாவிட்டால் ஜாஹிலிய மரணத்தை தழுவுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். இந்த பையத்தை செய்கிற போதுதான் அவரை முஸ்லிமாக அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மக்களிடத்திலே அப்படியான பையத்து இல்லை. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அன்றைக்கு வாழ்ந்தது போல வாழுகிற போதுதான் அந்த சுவர்க்கத்தை அடையலாம். அப்படியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த ஜமாஅத்திலே வந்து சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம். எனவே இந்த கொள்கையை பின்பற்றி வாழ்கிற எங்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகளும் பல்வேறுபட்ட சிக்கல்களும் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான காலகட்டங்களில் இந்த கொள்கையிலே நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கைக்காக உலகத்தினுடைய என்ன விடயத்தை நாங்கள் தியாகம் செய்தாலும் உலகத்தினுடைய அற்ப சொத்து இலாபங்களுக்காக இந்த கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த தீனா துன்யாவா என்றால் இந்த தீன்தான் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், உங்களுக்கு நிருப்பமானவர்களுடைய உயிர்கள் போய்விடும். அது மட்டுமா, வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களில் இருந்தும், ஒமினல்லதீன அஷ்ரகு, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைத்துக் கொண்டிருப்பார்களோ அவர்களில் இருந்தும் நீங்கள் என்ன செய்வீர்கள், அதன் கபீரா, அதிகமான நோவினைகளை செவிமடுத்துக் கொண்டிருப்பீர்கள். யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாகிய உங்களை திட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், இழிவாக அவர்களுக்குள் கதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு இணைவு கற்பிக்கின்றவர்கள் முஸ்லிம்களாகிய எங்களை இழிவுபடுத்துவார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படியான வார்த்தைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்று சொன்னார்கள், அஸ்ஸாதி கல்லாமீன் என்று. இந்த தூதராக வருவதற்கு முன்பு போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் எப்போது நபியாக வந்து இந்த சத்தியத்தை அவர்களுக்கு முன்வைத்தார்களோ அந்த நேரத்திலே அவர்களை பொய்யன் என்றார்கள், பைத்தியக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள். இப்படியான மிக மோசமான வார்த்தைகளால் அவர்களை அவமதித்தார்கள். எனவே இப்படியாக எங்களையும் அவமதிக்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கொள்கையை சொன்னால். எனவே அல்லாஹ் சொல்கிறான், இப்படியான நேரத்திலே நீங்கள் தளர்ச்சி அடையக்கூடாது, கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது. இவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் என்பதற்காக கொள்கையில் பலவீனமாக இருக்கக்கூடாது. பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் இந்த மக்களுக்கு பயப்படாமல் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக இருந்தால் அதுதான் வீரமிக்க உறுதியான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயம் 186 வசனத்திலே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்ப்போம் என்றால் அவர்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னம் தனிமையிலே இருந்து கொண்டு அந்த சமுதாயத்தையே ஆட்சி படைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகேடுகளை வழிகேடாக எடுத்துச் சொன்னார்கள், சத்தியத்தை சத்தியமாக எடுத்துச் சொன்னார்கள். தன்னை பெற்றெடுத்த தந்தை கூட எங்களை விட்டு வெளியேறி போய்விடு என்று அவர்களை துரத்தி விடுகிற அளவுக்கு, போகாவிட்டால் கல்லால் அறிந்து பொண்ணை கொண்டு விடுவோம் என்று அச்சுறுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு நிலைமை வந்தது. இந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை, அவர்கள் அந்த சமுதாயத்தை சொந்தங்களை தியாகம் செய்தார்கள், அவர்களை விட்டு ஒதுங்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒதுங்கி வந்தாலும் தனது பிரச்சார பணியில் இருந்து அவர்கள் ஓயவில்லை. எனவே அந்த மக்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இப்ராஹிம் நபியை கொலை செய்து விட்டால் இவருடைய இந்த பிரச்சாரம் ஓய்ந்துவிடும் என்று கருதி அவரை பெரு நெருப்பு கிடங்கிலே போட்டு எரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்படி நெருப்பு கிடங்குக்குள் போடப்படுகிற போது அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கிறார். அந்த நெருப்புக்குள் போடப்படுகிற நேரத்தில் அவர்கள் என்னை விட்டுவிடுங்கள், நான் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதை விட்டுவிடுவேன் என்று அவர்கள் என்ன செய்யவில்லை, வாபஸ் வாங்கவில்லை, உறுதியாகத்தான் இருந்தார்கள். தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்லாஹ்விடம் தவக்குள் வைத்தார்கள், பாரம் சாட்டினார்கள். என்ன நடந்தது, அல்லாஹு தஆலா குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கே அல்லாஹ் கட்டளையிடுகிறான், சாத்தியமே இல்லாத ஒன்றை சாத்தியமாக ஆக்கி காட்டுகிறான். அந்த பிரம்மாண்டமான நெருப்பு, அதிலே போடப்பட்ட இப்ராஹிம் நபி எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் பாதுகாப்பாக வருகிறார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறார், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி தருவதாக, சாந்தி அளிப்பதாக நீ ஆகிவிடு என்று அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டு அவர்களை பாதுகாக்கிறான். அல் குர்ஆன் 21 அத்தியாயம் 69 வசனத்தில் நீங்கள் இதனை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த தீனுல் இஸ்லாத்தை எட்டி வைக்கிற போது, பிரச்சாரம் செய்கிற போது, முதல் முதலாக அவர்களை பெரித்த கூட்டம் வந்து நபியாக அங்கீகரிக்கவில்லை, அவர்கள் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருத்த கூட்டம் இதனை எதிர்க்கிறவர்களாக, இதனை மறுக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். மிகவும் குறைந்த அளவிலான, மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் தான் அவர்களுடைய ஆரம்ப காலம் காணப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, சுஹைபு மித்தாத் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி போன்ற ஒரு சிலர் தான் அவர்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். இப்படியான காலகட்டத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களை இந்த இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள மக்கள் விட்டு வைக்கவில்லை. மிகப்பெரும் சித்திரவதை செய்தார்கள். எடுத்துக்காட்டாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இரும்பு கவசங்கள் போட்டு, அவற்றை வெயிலிலே போட்டு, அதுவும் அந்த வெயிலிலே சிறுவர்கள் அவர்களை இழுத்து சென்று அந்த மக்காவினுடைய ஓரங்களிலே கொண்டு விளையாடுகிற அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். இந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் என்னை விடுங்கள், இந்த கொள்கையை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ஒருவன், அவனை தான் வணங்க வேண்டும் என்ற இந்த கொள்கையிலே மிக உறுதியாகவே இருந்தார்கள். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த இஸ்லாத்தில் இருந்து போக வேண்டும். எனவே இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்தார்கள், தன் உயிரை கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். எனவே நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்குள் சில கேள்விகளை கேட்டுக் கொள்ள வேண்டும். அந்த பெரும் சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். சாதாரணமாக உலகத்திலே நான் என்ன தியாகத்தை எனது வாழ்க்கையில் இதுகால வரைக்கும் செய்திருக்கிறேன், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களிலே ஒரு சிலர் ஆகவும் இலகுவாக தாடியை முழுமையாக வைப்பதற்கு கூட வக்கில்லாமல் இருக்கின்றோம். ஆடையை சற்று உயர்த்தி கரணைக்கு மேல் உடுப்பதற்கு கூட வக்கில்லாமல் இருக்கின்றோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த இஸ்லாத்திலே இருந்து போக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இந்த இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இப்படியான ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு முடியாத அளவுக்கு நமது நிலைமைகள் காணப்படுகிறது. இது மட்டுமல்ல, முஸ்ஆப் என்கிற நபி தோழரை பற்றி நாங்கள் பார்க்கிற போது, அவர்கள் மக்காவிலே மிக பெரும் செல்வந்தனாக இருந்தார்கள். அவர்கள் போனால் அவர்களுக்கு என்று விசேடமான சில விஷயங்கள் காணப்பட்டது. அவர்களுக்கு என்று விசேடமான மனம், அவர்களுக்கு என்று பிரத்யோகமான பெருமதி வாய்ந்த ஆடைகள், பெருமதியான வாகனங்கள் என்று மிக பெரும் ஒரு செல்வந்தமும் செல்வாக்கும் மிக்க ஒரு நபித்தோழர் இந்த இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். வந்ததும் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிற ஒரு நிலைமை. எங்களுடைய பாசையிலே சொல்வதென்றால் அகதியாக போவது, எந்த ஒரு பொருளையும் எடுக்காமல் வெறும் கையும் வீசிய கையுமாக இப்படி கிடைத்ததை எடுத்துக்கொண்டு செல்கிற ஒரு அமைப்பு. அதிலும் சில சஹாபாக்களை, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை அந்த குரைஷியர்கள், சுஹைபே நீ சேர்த்த சொத்து எல்லாம் இந்த மக்காவில் வைத்துத்தானே சேர்த்தாய், இதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கேயே விட்டுவிட்டு செல்லு என்று சொல்லி இப்படியாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினார்கள். இப்படியான நேரத்தில் எல்லாம் இந்த தோழர்கள் எனது சொத்தை தாருங்கள், எனது சொந்தங்களை என்னோட அனுப்புங்கள் என்று அங்கே இருக்க விரும்பவில்லை. தனது அந்த சொந்த ஊரை விட்டு, தான் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாம் தான் வேணும் என்று அறிமுகமே இல்லாத தேசமான மதினாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதரின் உடைய அந்த கட்டளைக்கிணங்க அவர்கள் கட்டுப்பட்டு செல்கிறார்கள். இப்படி சென்ற அந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நிலைமைகளை பற்றி ஹப்பாப் பின் அரத் என்கிற நபித்தோழர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத்து போனோம். இப்படி போன நேரத்திலே எங்களுக்கு சில கூலிகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்தது, சில வெகுமதிகள். அந்த வெகுமதிகளை, அதாவது பிற்பட்ட காலங்களிலே ஜிஹாதுகள் செய்து கனிமத், இப்படியான சில உலகத்திலே கிடைக்கக்கூடிய சில வரப்பிரசாதங்கள் கிடைத்தது. ஆனால் அப்படியான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் எங்களிலே சிலர் போய்விட்டார்கள். அதிலே ஒருவர் தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது என்கிற களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களிடத்திலே அந்த நேரத்திலே எந்த ஒரு வசதியும் வாய்ப்பும் இருக்கவில்லை. அவர்கள் அந்த ஷஹீதாகிற சந்தர்ப்பத்திலே அவர்களை கபலிடுவதற்கு கூட ஆடை இருக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, மிக பெரும் செல்வந்தனாக மக்காவிலே வாழ்ந்தவர்கள். தன்னுடைய மனத்தை வைத்தே இவர்தான் முசாபு முசாபு உமைர் என்று அறியப்படுகிற அளவுக்கு பிரபல்யமான ஒரு நபி தோழர். அந்த பெரிய செல்வந்தனான சஹாபி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி மக்காவிலே இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததன் மூலம் தனக்கு எதுவுமே இல்லாமல், குறிப்பாக சொல்வதென்றால் அவர்களுக்கு நமிரா என்கிற ஒரு போர்வையை தவிர வேறு எதுவுமே அந்த நேரத்தில் இருக்கவில்லை. இந்த ஹப்பாபுல் அரப் என்கிற நபித்தோழர் சொல்கிறார்கள், அவர்களை கபலிடுகிற போது அந்த போர்வை எடுத்து தலையை மூடினால் இரண்டு கால்களும் வெளியே தெரிகிறது, கால்களை மூடினால் தலை தெரிகிறது. இப்படியான ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆயிருக்கின்றார்கள். அவருடைய கடைசி நேரத்தில் அந்த அளவுக்கு வறுமை. இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய தலையை அந்த போர்வையால் மூடிவிட்டு இதுகர் என்கிற சரியை கொண்டு அவருடைய கால் பகுதிகளிலே மூடிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர்களை கபரிடுமாறு சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரிலே இந்த செய்தியை 4047 இலக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இஸ்லாத்துக்காக தனது அத்தனை பொருளாதாரங்களையும் இழந்தார்கள். அகதி என்கிற வார்த்தை இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! எதுவுமே இல்லாமல் மிகப்பெரும் செல்வாக்கோடு இருந்தவர்கள் அந்த அளவுக்கு போவதென்றால் உலகியல் ரீதியாக கூட அவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் கட்டளையிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விரும்பினால் அவர்கள் மக்காவிலே இருந்து விடலாம், அங்கே இருக்கிற முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து அவருடைய கொள்கையை பின்பற்றினால் இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. இஸ்லாம் வேண்டும், இந்த இஸ்லாத்தில் இருந்து மௌத்தாக வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். அல்லாஹ் நமக்கு கூலி தருவான், இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள் செல்வங்கள் போனாலும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கம் தான் நமக்கு வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய நீயத்தோடு தான் அவர்கள் அங்கே போகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு வந்தால் நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம்? குறைந்தபட்சம் ஒரு தர்பியா என்று வருகிற போது, ஒரு மார்க்க வகுப்பு நிகழ்ச்சி என்று வருகிற போது, அதற்கு கூட நமது வேலை பழுக்களை விட்டுவிட்டு வருவதற்கு நாங்கள் தயாரில்லாமல் இருக்கின்றோம். நமது வேலைகளை கூட முன்னுக்கு பின்னுக்காக்கி விட்டு அந்த நிகழ்ச்சிக்காக தியாகம் செய்வதற்காக, ஒரு நாள் தியாகம் செய்வதற்கு, அது நமது ஊரிலே நடக்கிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு, அதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பாங்கு இல்லாமல் இருப்பது மிக வேதனையாக இருக்கிறது. அந்த பெரிய சஹாபாக்கள் தமது சொந்த ஊரை விட்டு, தமது சொத்துக்களை விட்டு, வாகனங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக இப்படி ஒரு தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்கள். எனவே வெறுமனே நபிகளாரும் தோழர்களும் வாழ்ந்தது போல வாழ்கிற கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்று சொல்லிவிட்டு அவர்களை போல இந்த மாதிரியான தியாகங்கள் எதுவுமே செய்யாமல் எங்களால் இந்த சுவர்க்கத்தை அடைய முடியாது சகோதரர்களே. பாருங்கள், பெண்களை பற்றி பேசுகின்ற போது ஒரு சஹாபியா பெண்மணி, அவர்கள் அதாவது அத்தாயிபுன் அபி ரிபா என்கிற நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், அதாவது அத்தாயிபுன் அபி ரிபா என்கிற நபித்தோழர் இந்த செய்தி அறிவிக்கின்றார்கள், என்னிடத்திலே ஒரு நாள் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், உனக்கு சுவனத்து பெண்மணி ஒருத்தியை காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்போது இந்த அத்தாயிபின் அபிரிபா சொல்லுகிறார்கள், ஆம் காட்டுங்கள், யார் அது என்று. அப்போது சொன்னார்கள், இதோ நிக்கிறாளே கருத்த பெண், இவள் தான். இவள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் வருகிறது. இந்த நோய் வந்துவிட்டால் என் ஆடைகள் எல்லாம் வெளியே விலகி என் அவுரத்து வெளிப்படுகிற அளவுக்கு நிலைமை ஆகி போகிறது. எனவே இந்த மாதிரி வலிப்பு நோய் வராமல் இருப்பதற்காக எனக்காக வேண்டி அல்லாஹ்வுடன் துஆ செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ பொறுமையாக இருந்து இந்த நோயை தாங்கிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் உனக்கு அது விருப்பவில்லை என்றால் நான் உனக்காக துவா செய்கிறேன், உனக்கு சுகம் கிடைக்கும். உனக்கு இந்த ரெண்டிலும் எது வேண்டும்? உன் நோய் குணமடைய வேண்டுமா அல்லது குணமடையாமல் பொறுமையாக இருந்து சுவர்க்கத்தை அடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார்கள்.
அப்போது அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அந்த நோய்வாய்ப்பட்டு அதிலே வாடி போயிருக்கிற அந்த பெண்ணினுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்பிரு, அல்லாஹ்வுடைய நபியே, நான் எனக்கு வருகிற நோயின் போது பொறுமையாக இருக்கிறேன். இருந்தாலும் அவர்களுடைய ஒரு விண்ணப்பம், நோயோடு இருக்கிறேன், அதனை தாங்கிக் கொள்கிறேன், இதன் மூலம் சுவர்க்கம் கிடைப்பதை எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பிரார்த்தியுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த செய்தி புகாரியிலே 5652 இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அப்ப சஹாபியா பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு நோய் வருகிறது, மானத்தோடு சம்பந்தப்பட்ட நோய். மனிதர்களோடு இருக்கிற நேரத்தில் திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டு அவுரத்தெல்லாம் வெளிப்படுகிற அமைப்பிலே அவர்களுடைய அந்த நிலைமைகள் ஆகி போகிறது. இந்த நோயை அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தால் அது சுகம் கிடைத்து விடும். ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் எது வேண்டும் என்று கேட்ட போது, சுவர்க்கத்துக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ற அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இப்படி என்றால் நமக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தீனா துன்யாவா என்றால் துன்யாவுக்கு முதன்மை கொடுக்கிற, முன்னுரிமை கொடுக்கிற ஒரு நிலைமையில் நமது நிலைமைகள் இருப்பது மிக வேதனை அளிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது மட்டுமல்ல, மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போகிற சந்தர்ப்பத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த ஹிஜ்ரத் போய் அந்த சில நாட்களிலே அபு தல்ஹா என்கிற ஒரு நபித்தோழர் உம்மு சுலைம் என்கிற ஒரு நபித்தோழியை திருமணம் செய்வதற்காக வேண்டி, அதாவது அவர் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு முன்பு இந்த நிகழ்வு நடக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலே இருந்து நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போய்விட்டார்கள். அவர்களுக்கும் ஏற்கனவே முஷ்ரிக்கான கணவன் இருந்தார் மக்காவிலே, அவரையெல்லாம் விட்டு ஒதுங்கித்தான் அவர்கள் போகிறார்கள். இந்த நேரத்திலே இந்த மதீனாவுக்கு போனதற்கு பிறகு அங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு செல்வந்தம் மிக்க வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு மனிதர் தான் அபு தல்ஹா. அழகான தோட்டத்திலே உள்ள இந்த வசதி உள்ள ஒரு மனிதன் வந்து கேட்கிறார்கள், இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே உங்களை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன், என்ன சொல்கிறீர்கள் என்று அடிப்படையில் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணியினுடைய பதில் என்ன தெரியுமா? அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களை போன்ற ஆண்களை யாருமே நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள், இருந்தாலும் இப்போது நீங்கள் ஒரு காபிரான ஒரு மனிதராக இருக்கின்றீர்கள், நானும் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், எனவே உங்களை திருமணம் செய்வது எனக்கு ஆகாது என்று கூறிவிடுகிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போயிருக்கிறார்கள். அகதி என்றால் யாரும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டார்கள், அதிலும் விதவை என்றால் யாரும் திருமணம் செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு வசதி வாய்ப்புள்ள அழகான ஒரு ஆண் வந்து நான் உங்களை மனம் முடிக்கப் போகிறேன் என்று தானாக வந்து கேட்கின்றார். இந்த வாய்ப்பு வந்தும் அவர் முஸ்லிம் இல்லை, அவர் இந்த சத்திய கொள்கையை ஏற்றிருக்கவில்லை, அவர் ஒரு காபிராக இருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி, நீங்கள் காபிராக இருக்கிறீர்கள், நான் முஸ்லிமாக இருக்கிறேன், எனவே உங்களை மணந்து கொள்ள முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இப்போது ஒரு நிபந்தனையை விடுக்கின்றார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் அந்த இஸ்லாத்தை நான் மகராக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதனை மகராக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஏற்று அவர்களை மணந்து கொண்டார்கள் என்று செய்து நசாயி என்கிற கிரந்தத்தில் 3351 இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. ஏன் இந்த செய்தியை நான் இங்கே சொல்லுகிறேன் என்றால், எங்களிலே சிலர் கொள்கைவாதிகளாக கடைசி வரைக்கும் இருந்துவிட்டு தனக்கு வயது வருகிற போது ஒரு முஸ்லிமான மணமகன் கிடைக்கவில்லை, இதனை அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்குகிறார். இப்படியான நிலைமைகள் வருகிற போது கடைசி வரைக்கும் இந்த கொள்கையில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா என்று அல்லாஹ் பார்க்கிறார். இந்த நேரத்தில் இந்த சத்தியத்துக்கு வெளியிலே உள்ள
ஒருவரை கணவனாக ஏற்று அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி போய்விடுகிறார்கள். இப்படியான நிலைமைகள் நமது சமூகத்தில் நடப்பது, அதுவும் குறிப்பாக நமது பகுதிகளில் நடப்பது மிக வேதனையாக இருக்கின்றது. காலகாலமாக 15 அல்லது 10 வருடங்கள் அல்லது பருவ வயதை அடைந்ததில் இருந்து ஒரு 20-25 ஆண்டுகள் என்று இந்த இஸ்லாத்திலே இருந்துவிட்டு உலகத்தினுடைய அற்ப விடயமான ஒரு கணவன் என்ற ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொல்கிற, அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிற இப்படிப்பட்ட ஒரு மனிதனை மணந்து கொள்கிற ஒரு மனோநிலை என்றால் நாம் எந்த அளவுக்கு இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த தீனா துன்யாவா என்று வந்தால் அவர்கள் தீனை தான் முதன்மைப்படுத்தினார்கள், துன்யாவை கணக்கிலே எடுக்கவில்லை. நாம் என்ன செய்கிறோம், இந்த தீனை துன்யாவுக்காக விட்டு விடுகிறவர்களாக ஆகிவிடுகிறோம். ஒரு சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்கள் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹை ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு வணங்குகிறார்கள். எப்படி என்றால் பயன் அசாபஹு ஹைரன் இத்மான் நபி, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தில். ஆனால் வயின் அசாபத்துக்கு பித்னா, அவர்கள் இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு போகிற காலத்திலே ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் அவர்களுக்கு போட்டு விட்டான் என்றால் இன்கலப அலா வஜிஹி, அவர்கள் புறமுது காட்டி ஓடி விடுகிறார்கள் இந்த மார்க்கத்தை விட்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்ரத் துன்யா வல்லாஹிரா, இவர்களுடைய இந்த உலகமும் மறு உலகமும் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் நஷ்டமானதாக ஆகிவிட்டது. ذلك هو الخسران المبين, இதுதான் மிக தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் 22:11 சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்திலே உறுதியாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் பின்பற்ற வேண்டும். இந்த சத்தியத்திலே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு பல பக்கங்களில் அல்லாஹ் சோதனைகளை வர செய்கின்றான். நாங்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. இப்படி சோதனைகள் வருகிற போது நாங்கள் கொள்கையை முதன்மைப்படுத்தி இந்த மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமல் ஃபித்னன் கக்தாயில் லைலில் முபீன், இருள் சூழ்ந்த இரவுகளைப் போல ஃபித்னாக்கள் சோதனைகள் குழப்பங்கள் வருகிற போது நீங்கள் அந்த சோதனை ஃபித்னாக்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாமல் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள். அந்த ஃபித்னாவை வர்ணிக்கிறார்கள், நிலைமை எப்படி போகும் என்று சொன்னால், காலையிலே மூமினாக இருக்கிற மனிதன் மாலையாகிற போது காபிராக ஆகிவிடுவான், அல்லது மாலையிலே மூமினாக இருக்கிறவன் காலையிலே காபிராக ஆகிவிடுவான். இப்படி எப்ப முஸ்லிமாக இருப்பார், மூமினாக இருப்பார், எப்ப காபிராக ஆகுவார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை ஆகும். இந்த காலகட்டத்திலே மனிதனுடைய நிலைமை எப்படி என்றால், எபியு தீனஹு பிஅலமின் மின துன்யா, உலகத்தினுடைய அற்ப விஷயங்களுக்காக தன் மார்க்கத்தையே விட்டு விடுவான் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே 186வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. கொள்கை பேசிக் கொண்டிருந்த மனிதன், 10 வருடம் 25 வருடம் கொள்கை பேசிய மனிதன், மற்ற மனிதர்கள் தப்பு தவறு செய்தால் அதனை எல்லாம் பகிரங்கமாகவே சுட்டிக்காட்டிய மனிதன், இப்படியான சில விஷயங்கள் வருகிற போது, தீனா துன்யாவா என்று வருகிற போது துன்யாவுக்காக தீனை விட்டுவிடுகிற நிலைமைகளை பார்க்கிறோம். நவுன் பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உம்மு சுலைம் போன்ற பெண்மணிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான மணமகன் வந்தால் நான் மணந்து கொள்வேன், இல்லை என்றால் திருமணம் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாத்திலே இருந்து நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ சகோதரர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள், வைத்தியசாலையிலே சொல்லப்பட்டது உங்களுடைய தாடியை நீங்கள் அகற்ற வேண்டும், உங்களுடைய முடியை வெட்ட வேண்டும், வெட்டினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று. என்ன சொன்னார்கள் தெரியுமா, என்னுடைய தாடியை வெட்ட வேண்டாம், என் முடியை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தான் இருந்த கொள்கையிலேயே இருந்து, தான் இருந்த நல்ல சூரத்திலேயே இருந்து மரணிக்க வேண்டும் என்பதில் நமது சகோதரர்கள் உறுதியாக இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான உறுதியும் பற்றும் நமக்குள்ளும் வர வேண்டும் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவது போன்று மார்க்கத்தை அற்ப விடயங்களுக்காக விட்டு விடுகிறவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. நாங்கள் பார்க்கிறோம் இந்த கொள்கையை விட்டு சிலர் வெளியேறி போயிருக்கின்றார்கள், மதம் மாறி முற்பதுகளாக போயிருக்கிறார்கள். இவர்கள் போகிற போது இந்த கொள்கையை பிழையாக பேசுகிறார்கள். நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் உலகத்தினுடைய அற்ப விஷயங்களை பெறுவதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு போயிருக்கின்றார்கள். ஒன்றைக்கு தாடியை வெட்டுவதற்காக அல்லது பழுத்த முடிகளோடு திரிவதற்காக அல்லது ஆடைகளை கரண்டைக்குள் உடுப்பதற்காக பெண்கள் முகத்திரையை இல்லாமலாக்கிவிட்டு முகத்தை அந்நிய ஆண்களுக்கு காட்டித் திரிவதற்காக அல்லது டிவியை வீட்டிலே பகிரங்கமாக வைத்து பார்ப்பதற்காக அல்லது வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபடுவதற்காக இப்படி உலகத்தினுடைய அற்ப சொத்து இலாபங்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு சென்ற எத்தனை பார்க்கிறோம். சிலர் ஜிம் பைத்தியம் செய்து அந்த பரிசாரத்தின் மூலம் சம்பாதிப்பதற்காக இந்த மார்க்கத்தை விட்டு சென்றிருப்பதை பார்க்கிறோம். இப்படியான ஹராமான விஷயங்களை எல்லாம் செய்தால் இந்த சத்தியத்துக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி வேற நொண்டி சாட்டுகளை சொல்லி இந்த கொள்கையை பிழையாக சித்தரித்து விட்டு அவர்கள் இப்படியான உலக விடயங்களுக்காக வேண்டி இதை விட்டு வெளியேறிவிடுகிற நிலைமைகளை பார்க்கிறோம். எனவே நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கத்தை உலகத்தினுடைய அற்ப விடயங்களுக்காக விற்கிற ஒரு நிலைமை உருவாகும் என்று. எனவே இப்படியான காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், நல்ல அமல்களிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, விசுவாசிகளே, உதுஹுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, நீங்கள் இந்த இஸ்லாத்திலே பூர்ணமாக சம்பூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுபு முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரும் பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்து மௌத்தாக வேண்டும். ஏனென்றால் அப்படி மௌத்தாகிறவர்களுக்கு மலக்குகள் அவருடைய மரண தருவாயிலே வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்வாழ்க்கை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ், இவர்கள் எங்களை ரப்பு அல்லாதான் என்று சொல்லி தும்மஸ்தகாமோ, அந்த கொள்கையிலேயே கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பார்களோ, அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சத்தனல் அலேஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குகிறார்கள், இறங்கி சொல்லுகிறார்கள், அல்லா தகாபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தகசனு, கவலையும் படாதீர்கள், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தோம், வஃபில் ஆஹிரா, மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம், வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அம்புசுக்கும், உங்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே விரும்பியதெல்லாம் கிடைக்கும், வலக்கும் ஃபீஹா மா தத்தவும், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், இரக்கமுள்ளவன் மன்னிப்பவனான அல்லாஹ்விடம் இருந்தும் உள்ள பாக்கியங்களாக இவைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இந்த சத்திய மார்க்கத்திலே கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தவர்களுக்கு கொடுக்கிற அந்த சுப சோபனத்தை பற்றி இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். எனவே சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி இந்த உலக இன்பங்களை நாங்கள் ஒவ்வொருவர்களும் இழக்க வேண்டுமே தவிர இந்த உலக இன்பங்களை அடைவதற்காக இந்த மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா கேட்கிறார், அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு வராத கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்நோக்காமல் சுவர்க்கத்தை அடையலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பக்தா வல்லர்ரா, அந்த முன்பு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு நோய் வந்தது, வறுமை வந்தது, இப்படியான நிலைமைகள் எல்லாம் அந்த நபிமாரும் அவர்களோடு இருந்த மக்களும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்ப வரும்? யாரு? நபிமாருக்கும் அவர்களோடு இருக்கிற தோழர்களுக்கு. இப்படி அல்லாஹ் மிகப்பெரும் அந்த நபிமார்களையே சோதனைகளின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா என்று புடம் போட்டு பார்த்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அலா இன்ன நஸ்வல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது என்று ஆறுதல் சொல்லப்பட்டது. எனவே இந்த விஷயம் அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் 214 வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், மார்க்கம் தான் எங்களுக்கு முதன்மையானது என்று இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், நோய் என்று வந்துவிட்டால் சிலர் அச்சிரம் சாயத்தின் மூலம் அதற்கு பரிகாரம் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜமாத்துக்குள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, இந்த சத்தியத்துக்கு வெளியிலே கொள்கை பேசுகிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், ஏகத்துவம் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் சந்தர்ப்பத்துக்கு சுருக்கு வைத்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது சந்தர்ப்பத்துக்கு தாடியை வலித்து விடுகிறவர்களை பார்க்கிறோம். தனக்கு ஒரு நல்ல தொழில் கிடைக்கப் போகிறது என்றால் அதற்காக தாடியை அப்படியே வலித்து விடுகிறவர்களை பார்க்கிறோம். தனது மகளுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கப் போகிறது என்றால் முகத்திரையை கிழித்தறிகின்றவர்களை பார்க்கிறோம். நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைக்கப் போகிறது என்றால் முகத்திரையை களைந்து எறிகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரியான நிலைமைகள் நமது சமுதாயத்தில் இருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு வழியே இருக்கின்றது. எனவே இந்த நோய் நமக்கு வந்துவிடக் கூடாது. நமது பிள்ளைகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. நமது பிள்ளைகள இது பரவக்கூடாது. உறுதியாக அல்லாஹுடைய ஒரு வசனத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தன்கஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுக்மின், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை அவர்கள் ஹத்தா யுக்மின் ஈமான் கொள்ளுகிற வரைக்கும், இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் திருமணம் செய்யாதீர்கள். வலா அமத்து முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா, ஒரு மூமினான அடிமை பெண் ஒரு முஷ்ரிக்கான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவளை விட மிக சிறந்தவளாக இருக்கிறாள். அந்த முஷ்ரிக்கான பெண் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அவளை விட ஒரு மூமின் அடிமை பெண் நல்லவள், சிறந்தவள். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் முஷ்ரிக்கான ஆண்களை முஸ்லிமான உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். ஒரு மூமினான அடிமை அந்த முஷ்ரிக்கான ஆம்பளை விட சிறந்தவன். உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கவர்ச்சியானவனாக அந்த முஷ்ரிக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவன் இருந்த போதிலும் இந்த அடிமை சிறந்தவன். என்ன காரணம்? இப்படி முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், முஷ்ரிக்கான ஆண்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முஸ்லிமான பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், உலாயிகே யதுஊனைல நார், இந்த முஷ்ரிக்குகள் நரகத்தின் பால் அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஊனைல ஜன்னா வல் மக்ஃபிரா, அல்லாஹ்வோ முஸ்லிமை முடியுங்கள், முஸ்லிமான அடிமைகளை முடியுங்கள் என்று சொல்வதன் மூலம் உங்களை சுவர்க்கத்தின் பாலும் அவனுடைய பாவ மன்னிப்பின் பாலும் அழைக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயம் 221 வசனத்தில் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகம் ஒரு விசுவாசிக்கு சிறைச்சாலை, காவிருக்கு இந்த உலகம் சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சிறைச்சாலையில் வாழுகிறவன் விரும்பியதை செய்ய முடியாது. அவனுக்கு நேரத்துக்கு உணவு, அவனுக்கு சில குறிப்பிட்ட உடுப்புகள், இப்படி எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இது போலதான் இந்த துனியாவில் முஸ்லிம்களாக வாழுகிற நாம் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் வாழ வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் அந்த சுவர்க்கத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். எனவே நாம் சொன்ன இந்த விஷயங்களை கருத்திலே கொண்டு கடைசி வரைக்கும் இந்த சத்திய மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருப்பதோடு எங்களுடைய குடும்பங்கள் சொந்தங்களும் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவோம். அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கவுலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லி வ லகும் ஃபஸ்தகஃபிரூ இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.